ராதே கிருஷ்ண. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. உத்தமமான சுவாமி ராமானுஜர் லோக க்ஷேமார்த்தமாக 30 வயசுல சந்நியாசம் வாங்கிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா முதலியாண்டான் கூரத்தாழ்வான் இவர்கள்லாம் அந்த சந்நியாச ஆசிரம அந்த சீகரிக்கிற சமயத்துல அவர் கூடவே நின்று சத்தியக்ஷமா அந்த வைபவத்தை பார்க்கிறார்கள். சுவாமி ராமானுஜரும் முதலியாண்டானை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அழகா திரிதண்டம் எல்லாம் வச்சுண்டு ஜோரா காவி வஸ்திரம் தரிச்சுண்டு பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ராமானுஜருடைய ரூபலாவண்யத்தை தியானம் பண்றதே பரமசுகம். அதோ ராமானுஜர் சின்ன குழந்தையாவும் காஞ்சிபுரத்திலே பார்த்திருக்கார்கள். அதுலயும் திருக்கச்சி நம்பிகள் அவரை இள வயசு குழந்தையா பார்த்திருக்காரு, இளைஞனா பார்த்திருக்கார், அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியா பார்த்திருக்கார், கல்யாணம் ஆன பிறகு கிரகஸ்த தர்மத்துல பார்த்திருக்கார். இத்தனையும் பார்த்தவர் இப்பொழுது ஜோரா சந்நியாசியாகவும் பார்க்கிறார். அந்த பாக்கியம் திருக்கச்சி நம்பிகளுக்கு விசேஷமா வாச்சது. இப்படி ராமானுஜருடைய இந்த பரிமாணங்களை நன்னா பார்த்தது காஞ்சி வரதராஜன் பெருந்தேவி தாயார் திருக்கச்சி நம்பிகள். அழகா அனந்த சரஸ்ல தீர்த்தம் ஆடிட்டு காஷாதிகள்லாம் தடிச்சுண்டு ஜம்முன்னு வைய மாளிகைப்படி ஏறி வர ஹஸ்திகிரி ஏறார். ரொம்ப அழகா நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், ஆச்சரியமா ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்றார். ஆச்சரியமா சொல்றார், நான் ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கல, என்னுடைய தகப்பனா சம்பாதிச்ச தனம் எதுவும் இல்லை, நா பித்ராச்சிதம் கிஞ்சித்து நாமையா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். நான் சம்பாதிக்கல, எங்க அப்பா சொத்து சேர்க்கல, ஆனா என்னுடைய கொள்ளு தாத்தா முப்பாட்டனார் பிரம்மதேவன் அழகா ஹஸ்திகிரி மேல ஜோரா ஒரு தனத்தை சேமிச்சு வச்சிருக்கார், வரதன்ற ஒரு தனம், நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஆண்டாள் சொல்லும்படியான வரதராஜன் தேவப்பெருமாள் தேவராஜன் அப்படின்ற அந்த தனத்தை எங்களுக்கு சேமிச்சு வச்சிருக்கார், அது போதும் அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகர். ரொம்ப விசேஷமானவர் நிகமாந்த மகாதேசிகர், ஸ்வயம் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். அதே போலதான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் செங்கலை சம்பிரதாயத்தினுடைய அத்தியாச்சரியமான ஆச்சாரியன் ஸ்வயம் ஆதிசேஷ ராமானுஜ அவதாரம் தான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அழகா அவர் மாசி மாசம் துவாதசியிலேதான் உத்தமமா பரமபதிச்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு வசத்தியான மாசம் மாசி மாசம், எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவிச்சவன் தான் வரதராஜன். அதுலயும் வரதராஜன் அக்னியிலேந்து வந்த ஒரு மூர்த்தி பார்த்தோம்னா முகத்துல புட்டுப்புட்டா இருக்கும் உற்சவ மூர்த்திக்கு. நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரி முகத்திலையும் நிறைய தழும்பு இருக்கும், அதெல்லாம் பீஷ்மர் விட்ட அம்புனாலே உண்டான தழும்புகள். காஞ்சி வரதராஜனுடைய உற்சவ மூர்த்தி, தேவப்பெருமாளுடைய முகத்துல இருக்கக்கூடிய வடுக்கள் எல்லாம் அவர் அக்னியிலேந்து வந்ததுனால முகத்துல வடுக்கள். ஆனா அதுவும் அழகா இருக்கு வச்சுக்கோங்களேன். முழுக்கு முழுக்குன்னு ஒரு திருமுக மண்டலம்னா நம்பெருமாள் தான், அது அவருடைய திருமுக மண்டலத்தினுடைய விலாசம். நன்னா பல 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 பலன்னு ஜலிக்கிற திருமுக மண்டலம்னா என் பத்மநாபன். ஆச்சரியமா அதுவும் ஆராட்டுகள்லாம் தங்கத்துல ஜொலிக்க ஜொலிக்க வருவார் ஸ்ரீ பத்மநாபன். வெள்ளியில அழகு அப்படின்னா திருக்கோஷ்டி ஒரு பெருமாள். ஜடாமுடியெல்லாம் அழகா ஜோரா சௌரிமுடியெல்லாம் வச்சுண்டு நூபுர கங்கையில குளிக்கிற அழகு அப்படின்னா கள்ளழகர், மாலிரஞ்சோலை கள்ளழகர். ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு அழகு உண்டு வச்சுக்கோங்களேன். திருக்கண்ணபுரம் சௌரிராஜனா இருக்கட்டும், ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு அழகு. யார சொல்றது, யார விடுறது. காஞ்சி வரதராஜன் அழகா அக்னியிலேந்து வந்ததுனாலே முகத்துல வடுக்கள், அதுவும் அழகாவே இருக்க. ஆனந்தமா அந்த வரதனை சேவிக்க வைய மாளிகைப்படி ஏற பெருந்தேவி தாயார சேவிச்சார். பெருந்தேவி தாயாருக்கு பரமானந்தம், கைகள்ல திரிதண்டம் வச்சுண்டு காவி வஸ்திரம் உடுத்திண்டு என் பிள்ளை மாதிரியே இருக்கான்னு வேடு வச்சியா சொன்னவள் இன்னைக்கு சன்னியாசியா பார்த்தவண்ண மேனி சிலிர்த்தாள். அழகா பெருந்தேவி தாயார சேவிச்சுட்டு ஜோரா ஆனந்தமா கருமாணிக்க வரதரையும் சேவிக்கிறார். ஏன்னா கருமாணிக்க வரதர் தான் ஆள வந்தார இவருக்கு கொடுத்த வரதர், அவர் தான் சாட்சி. அழகா வந்தவர் வைய மாளிகைப்படி அத்திகிரி மலை, இந்திரனுடைய யானையான ஐராவதமே மலையா இருக்கிறதுனால ஹஸ்திகிரி அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல அத்திகிரி அருளாளர் அப்படின்னு சொல்லுவோம். அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். ரொம்ப அழகா ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். அத்தியூரான் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த அத்தியூரானோட 24 படிகள் ஏறி போய் வரதனை சேவிக்கணும். 24 படிகளும் 24 விதமான தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அகத்தத்துவம், மகத்தத்துவம், அத்தியாச்சரியமான மனசு, அதுக்கப்புறமா அழகான பிரகிருதி தத்துவம், ஜீவாத்மா, அப்புறமா பரமாத்மா. 24 தத்துவங்கள் கழிச்சு 24 கடந்தது ஜீவாத்மா, அதையும் காட்டிலும் பெரியவன் பரமாத்மா. அவ்வளவு அழகா அந்த 24 படிகளை ஏறார் ராமானுஜம் ஜம்னு கைகள் அந்த திரிதண்டம் வச்சுட்டு காம்பீரியமா ஏறார். நிஜமாவே ராமானுஜர் நடந்து பார்க்கணும், அப்ப தெரியும் காம்பீரியம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. சாதாரணமாவே இந்த குழந்தைகள்லாம் தாயும் தகப்பனும் கூட இருக்கான்னா ஒரு திமிரில் நடக்கும், அழகா பின்னாடி கையெல்லாம் கட்டிண்டு, அது ஒரு அழகுன்றோம் இல்லையா. அந்த மாதிரி சன்னியாசி ஆயாச்சுன்னா பகவான் தான் ரக்ஷகன்றது தீர்மானமாயிடுறது. அப்ப இன்னும் ஒரு இதுக்கு பேர் ஒரு சாத்வீக அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்றது ஒரு சாத்வீக அகங்காரம், நான் கிருஷ்ணதாசன் அப்படின்றது ஒரு சாத்வீக அகங்காரம். தாசோகம் கோசலேந்திரசியன்னு ஆஞ்சநேயர் சொல்றார், நான் ராமதாசன் அப்படின்றார், அது ஒரு சாத்வீக அகங்காரம். நான் அயோத்தியாவாசி, நான் பிருந்தாவனவாசி, நான் ஸ்ரீரங்கவாசி, நான் ரங்கராஜனுடைய பக்தன், நான் வரதராஜனுடைய பக்தன், நான் விட்டலனுடைய தாசன், நான் பகவன் நாமத்தை ஜபி, இது வந்து ஒரு சாத்வீக அகங்காரம். நான் இன்னாருக்குரியவன்றது ஒரு சாத்வீக அகங்காரம். இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் சொல்றோம் இல்லையா. நாங்கெல்லாம் காவேரி அது தண்ணியை குடிச்சவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சாத்வீக அகங்காரம் அந்த வைய மாளிகைப்படி 24 படிகள் ஏறார் சுவாமி ராமானுஜர். அழகா ஏறியாச்சு, 12 திருமண் இட்டண்டு காவி வஸ்திரம் கட்டிண்டு கைகள்ல ஜோரா திரிதண்டம் வச்சுண்டு மேலே ஏறி போய் வரதனை சேவிக்கிறார் புன்னகை மன்னன். மா சுச்ச வருந்தாதேன்னு கைகள்ல எழுதி வச்சுண்டு கிருப பண்ணக்கூடிய கருணா சாகரன் வரதன். அத்தனை அழகா அந்த வரதன் அப்படி ராமானுஜரை பார்த்தான், வரதனுக்கே மேனி சிலிர்த்தது. வரதனை பார்த்தா மேனி எல்லாருக்கும் சிலிர்க்குமானா, சுவாமி ராமானுஜரை பார்த்து வரதனுக்கே மேனி சிலிர்த்ததா. அழகா இப்ப யதியா வந்து நிக்கிறார், அதனால அவருக்கு பரிவட்டம் கட்டி பெருமாள் மாலை எல்லாம் கழுத்துல சேர்ப்பிச்சு ஜோரா சடாரிய யதிராஜ ராமானுஜருக்கு ஜம்னு கொடுக்கறார். தலையில சடாரி, மெண்ட தோள்கள்ல சடாரி, நெஞ்சில சடாரி, அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய எந்த வரதன வேடுவனா பார்த்தாரோ அந்த வேடுவன் முன்னாடி சன்னியாசியா யதியாக நிற்கிறார். அழகா திருக்கட்சி நம்பிகள் இத்தனையும் பார்த்துட்டு இருக்கார். அந்த கோவில்ல பட்டரெல்லாம் பாக்குற அதிசயிச்சு பிரமிச்சு போறார். நிறைய பேர் வயசானவாள்லாம் இருப்பா இல்லையா, நம்ம பார்த்த பிள்ளை, நமக்கு தெரிஞ்சு இப்படி கோவில்ல வந்துட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு சன்னியாசி ஆயிடுத்து, அப்ப தானாகவே யதின்னு ஒரு மரியாதை வந்துடுத்து. எல்லாரும் அசந்து போய் நிற்க வரதன் பார்த்தார், ராமானுஜரை பார்த்தார். நம் ராமானுஜ முனி அப்படின்னுட்டார். இந்த ராமானுஜன்ற பெயர்ல எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் உண்டு. எப்படி ராமன்ற பெயர்ல ராம பகவானுக்கு ஒரு கிரேஸ் இருந்து இல்லையா, அதனாலதானே பரசுராமன், தசரத ராமன், பலராமன் மூணு அவதாரங்கள்ல ராமா ராமா ராமா. அதனாலதானோ சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேனுட்டார். அவ்வளவு விசேஷமாச்சு. அத்தனை ஜோரா ஜம்னு வந்துட்டாரு பாருங்க. வைஷ்ணவானாம் யதா சம்புகுன்னு மகாசிவராத்திரி அன்னைக்கு ராமானுஜ வைபவத்துல எப்படி உள்ள நுழையிறார் பாருங்க. எல்லாம் வரதனுடைய லீலை, சிவலீலை. அத்தாச்சரியம் ஜம்னு அழகா நம் ராமானுஜ முனி அப்படின்னு இளையாழ்வார்னு பெரிய திருமலை நம்பிகள் வச்ச பெயர். பஞ்ச சம்ஸ்கார சமயத்துல பெரிய நம்பிகள் கொடுத்த பெயர் ராமானுஜன். இப்ப வரதராஜன் கொடுத்த திருநாமம் ராமானுஜ முனி அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த ராமானுஜ முனின்ற திருநாமத்தை கொடுத்தார். ஜோரா திருக்கட்சி நம்பிகள் அவகிட்ட சொல்றார், நம் ராமானுஜ முனியை மடத்தேற கொண்டு விட்டுவாரும் ராமானுஜம் மடம்னு ஒண்ணு ஸ்தாபிதம் பண்ணிட்டார். இனிமேல் குடும்பத்தில் இருக்க முடியாது. ராமானுஜர் சன்னியாசம்லாம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தாயார் பரம பதிச்சுடுறார். ஆச்சரியமா ஜோரா ராமானுஜர் சன்னியாசி ஆயாச்சு, நம் ராமானுஜமுனி ஆயாச்சு. ஜோரா அழகா மடத்துல போய் இருக்கார். இத்தனை விஷயமும் கேள்விப்படுறார் யாதவ பிரகாசன். அவருக்கு அதிசயமா இருக்கு, நம்ப முடியல. இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல சன்னியாசம் வாங்கிண்டாரா, அத்புதம் தான் அப்படின்னு நினைச்சுண்டார். ஆனாலும் மனசுக்குள்ள அந்த பொறாமைன்னு ஒரு பக்கம் இருந்தது. அழகா ராமானுஜ சன்னியாசம் வாங்கிண்டார். உடனே தாசரதி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான் தாசரதி. அவரும் அவர் மனைவியுமா சுவாமி ராமானுஜரை சேவிச்சார்கள், சேவிச்சு எங்களையும் சிஷ்யர்களா ஏத்துக்கோங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா. உடனே அழகா ராமானுஜர் தாசரதிக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். ராமானுஜரிடத்திலேருந்து முதல் முதல்ல பஞ்ச சம்ஸ்காரம் வாங்கின்றவர் தாசரதி, முதலி ஆண்டான். எப்படி பெருமாளுக்கு சேனை முதலியார் சொல்றோம் இல்லையா, விஸ்வக்சேனர், அவர் எப்படி பெருமாளுடையதான அந்த பரிவாரத்துக்கு முதன்மையும், அதுபோலே ராமானுஜ பரிவாரத்துக்கு முதலியார் அப்படின்னா முதலி ஆண்டான். அதனாலதான் முதலி ஆண்டான் அப்படின்னு திருநாமம். எப்படி விஸ்வக்சேனர் பகவானுடையதான ஆச்சரியமான பரமபதத்தை நிர்வாகம் பண்ணி ஆண்டானா இருக்காரோ, அதுபோலே சேனை முதலியாரா இருக்காரோ, அதுபோலே ராமானுஜருடையதான பரிவாரங்களை அழகாக நடத்தி கொண்டு போகும்படியா இருந்தவர் இந்த தாசரதி. அதனாலே அவருக்கு திருநாமம் முதலி ஆண்டான் அப்படின்னு பெயர். முதல் முதல்ல வாங்கிட்டார், அது சந்தோஷம் தானே. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின்றது அப்படின்னு இல்லையா, கிருஷ்ண அவதாரத்துல யாரா ஃபர்ஸ்ட் மோட்சம் வாங்கிட்டது அப்படின்னா முதல்ல பூதனா தான் வருவா, மத்த யாரும் வரமாட்டா. சரணாகதி பண்ண பக்தர்கள்லாம் வரமாட்டா. முதல் முதல்ல மோட்சம் வாங்கிட்டதுன்னா பூதனா. அடுத்த லிஸ்ட்லயும் பார்த்தோம்னா அசுர பயல்கள் தான் வரா, சகடாசுரன், திருநாவர்தன், இவாள்லாம் தானே வரா. அந்த மாதிரி அவர்களுக்கே அது ஒரு ஏற்றம் அப்படின்னா ராமானுஜரிடத்திலே பஞ்ச சம்ஸ்காரம் வாங்கின்றார். ராமானுஜ பரமசந்தோஷமா முதலியாண்டானுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். பஞ்ச சம்ஸ்காரமே விசேஷம். அதுலேயும் ராமானுஜர் பண்றார், அதுலேயும் காஞ்சிபுரத்திலே பண்றார் அப்படின்னா எவ்வளவு விசேஷம். ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம், பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை பத்தி நன்னா தெரிஞ்சவர். அழகா அந்த சங்கு சக்கரத்தெல்லாம் வச்சு அவருக்கு அழகா முதலியாண்டான் அப்படின்னு ஒரு திருநாமத்தை ராமானுஜரே கொடுத்துட்டார். அதனாலதான் ராமானுஜருடைய பாதுகையாக முதலியாண்டான கொண்டாடுறதுன்னு வழக்கம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ராமானுஜருடைய பாதுகை முதலியாண்டான் இல்லை, அது எந்த இடம்னு பின்னாடி வரும்பொழுது சொல்றேன். அழகா ராமானுஜ பாதுகை முதலியாண்டான் பெருமாளுடைய திருவடி பாதுகையாக நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடியாக சுவாமி ராமானுஜர், சுவாமி ராமானுஜருடைய திருவடி நிலைகளாக பாதுகையாக ஆச்சரியமான முதலி ஆண்டான். அப்படி முதலி ஆண்டானும் அவர் பாரியையும் முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் வாங்கின்றார் ராமானுஜரத்தில். பின்னாடியே கூரத்தாழ்வானும் அவருடைய பாரியை ஆண்டாளுமாக பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிக்கிறார். சரியா ராமானுஜருடைய இடதுகை வலதுகை மாதிரி கூரத்தாழ்வானும் முதலி ஆண்டானும் கூடவே இருந்தார்கள். இத்தனையும் எல்லாரும் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அழகா ஒவ்வொரு நாளும் திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது. ஜம்முனு யாதவ பிரகாசன் இத்தனையும் பார்த்தா இருந்தாலும் அந்த பொறாம அவரை விட்டு மாறல. இருந்தாலும் இவர் பண்ணதெல்லாம் தப்பு, இந்த சம்பிரதாயம் பிரயோஜனம் இல்லைன்னு நிரூபணம் பண்றதுக்காக ஒரு சந்தர்ப்பத்துல வாதத்துக்கு கூப்பிடுற, வாத சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. சாதாரணமா மகாத்மாக்கள் யாருமே யாரிடத்திலையும் போய் இந்த வாதம் பண்றதுன்ற வேலையை வச்சுக்க மாட்டான். வாதோன அனவலம்பியாக அப்படின்னு சொல்லி நாரத பக்தி சூத்திரத்திலே நாரதர் சொல்ற, பக்தர்கள் வாத விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா வாத விவாதங்கள்ல நிச்சயமா சரியான முடிவு தான் வரும்னு சொல்ல முடியாது. யாருடைய விவாதம் யாருடைய வாதம் ஓங்கி இருக்கோ அது வசத்தின்னு தீர்ப்பு கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதனால வாத விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம்னே பெரியவா சொல்லுவா. அதனால மகாத்மாக்கள்லாம் வாத விவாதங்கள்ல ஈடுபட மாட்டா. ஆனா இந்த மாதிரி யாராவது தானே விதண்டா இவர் விதண்டாவாதமா வந்துட்டான்னா வேற வழியே இல்லை, மகாத்மாக்கள் அவர்களிடத்துல வாதப்போர் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் சம்பிரதாயத்துக்கு நல்லது, பாமர ஜனங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இல்லாட்டி இவருக்கு பதில் தெரியல, அவர் கேட்கறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலே அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் நம்ம எல்லாம் அஜக் கூட்டம்னு சொல்லுவோம். சம்சாரிகள் எல்லாரையும் நம்மளெல்லாம் அப்படிதான் பெரியவா சொல்றா, ஆட்டு மந்த கூட்டம்ன்றா. இந்த ஆடுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு மலை உச்சியில ஏறி அந்த பக்கம் இறங்கிடுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல போன ஆடு கீழே விழுந்ததா, உசிரோட இருக்கா, குதிச்சுதா, அது எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆழம், ஒன்னும் பார்க்காத பின்னாடியே எல்லா ஆடும் போய் துப்பு 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 துப்புன்னு விழுமா. அதனால சம்சாரிகள் இப்படி இருக்கிறதுனால கலியுகத்துல அது கலியுகத்துல வந்து பொய் விஷயம் வதந்தி இதெல்லாம் ரொம்ப வேகமா பரவும். நம்மளே பாக்குறோம் இல்லையா, இந்த சோசியல் மீடியா மீடியாலாம் வந்தோடனே நல்ல விஷயங்களை விட கெடுதலான விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி பரவுறதுன்னு நம்ம பாக்குறோம். இங்கே காணவில்லை, அந்த குழந்தைய காணவில்லை, வாட்ஸ்அப்ல 1000 போட்டோ அனுப்புறேன், நிஜமாவே இந்த குழந்தை கிடைச்சிருக்கலாம், உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தெளிவுபடுத்த வேண்டியது மகாத்மாக்களுடைய தர்மமா இருக்கு. அதனால ராமானுஜர் வாதப்போர் பண்றார் அவ்வளவு அழகா. எங்கடான்னா அனந்த சரஸ் இருக்கு இல்லையா, அந்த அனந்த சரஸ் கரையிலேயே ஞானப்பிரான் சந்நிதி உண்டு. அழகா வராகமூர்த்தியுடைய சந்நிதி உண்டு, ரொம்ப தேமேன்னு இருப்பார் அந்த வராகர் பாட்டுக்கு. நிறைய பேர் போகவே மாட்டார், ரொம்ப சில பேர் மட்டும்தான் போவார். அந்த இடத்துல அழகா வாதப்போர் நடக்கிறது யாதவ பிரகாசருக்கும் சுவாமி ராமானுஜருக்கும். ஏற்கனவே ராமானுஜர் சொல்றதெல்லாம் மறுத்துதான் சொல்லிட்டு இருப்பார். வாதப்போர் வேற வந்து விடுத்தா அவர் பாட்டுக்கு ஊர்துவ பண்றோம், வேண்டாம் பஞ்சசம்ஸ்காரம் அவசியம் இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க. ஊர்துவ பண்றோம்னா 12 திருமண் இட்டுக்கிறது, அது எல்லாத்துக்கும் ராமானுஜர் அழகா பதில் சொல்றார், பிரமாணங்களை சொல்றார். யாதவ பிரகாசன் எல்லாம் கேட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். இதுவே முதல் படி. அப்ப யாதவ பிரகாசன் பார்த்தார் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு இன்னொரு அபிப்பிராயம் வர்றது. மனசுக்குள்ள நிறைய சிந்தனைகள் ஓடுறது யாதவ பிரகாசருக்கு. யாதவ பிரகாசர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிற மற்ற சிஷ்யாள்லாம் பார்த்தா நிஜமாவே ராமானுஜர் வசதி தான் போல இருக்கு, இந்த 30 வைராக்கியம் வந்து சன்னியாசம் வாங்கிட்டாரு, நமக்கெல்லாம் அது தோணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்படி அவாவா ஒவ்வொன்னு நினைச்சிட்டு இருக்கா. ராமானுஜர் மனசுல ஒரு நினைவு ஓடிட்டு இருந்தது, இப்ப நம்ம சன்னியாசி ஆயிட்டோம், இந்த சம்பிரதாயத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், இதுக்கு கூட ஒத்தாசைக்கு நன்ன தோதா ஒரு ஆள் இருந்தா தேவலையேன்னு தோணல் வந்தது. ஏற்கனவே முதலியாண்டான் இருக்கார், கூரத்தாழ்வான் இருக்கார், இருந்தாலும் இந்த ஒருத்தர் மேல ராமானுஜருக்கு ஒரு கரிசனம், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வேற யார், நம்முடைய கோவிந்தர் தான், ஆச்சரியமான கோவிந்தர். இப்பதான் கோவிந்தர் அழகா உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா காளஹஸ்தியில் இருக்கார்கள். இதுவும் விசேஷம். இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு காளஹஸ்தி சிவபெருமானும் அழகா ராமானுஜ வைபவத்தில் நான் பிளான் பண்ணி சொல்றேன் மட்டும் நினைச்சுடாதீங்கோ. அதாவது எப்படி வரதராஜன் காளஹஸ்திநாதன் என்ஜாய் பண்றார், எப்படி காளஹஸ்திநாதன் ராமானுஜ வைபவத்தை என்ஜாய் பண்றாருன்னு பாத்துக்கோங்க. இது நாளைக்கு வந்திருக்கலாம், இல்லாட்டி நேத்துக்கு வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு சொல்ல போறேன் எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் பகவத் சங்கல்பத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ராமானுஜ நினைவுல எம்பார் கோவிந்தர் வரார். அவர் அப்ப காளஹஸ்தியில இருக்கார். காளஹஸ்தியில அவர் தான் அதிகாரியா இருக்கார். கோவிலுடைய சாவி கொத்து வரைக்கும் அவர்கிட்டதான் இருக்கு. காளஹஸ்திநாதனுக்கு ஜோரா கோவிந்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளம் கை கொணர்ந்த நாயனார் அப்படின்ற பெயரோட அவ்வளவு அழகா அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ராமானுஜர் நினைக்கிறார், இந்த கோவிந்தன் நம்ம பக்கம் வந்தா தேவலையே அப்படின்னு நினைச்சுட்டார். நினைச்சுட்டார் இவர் போக முடியாது, சரி கோவிந்தனை யாராவது இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு நமக்கு ஏதா மாதிரி கொண்டு வந்தா தேவலையே அப்படின்னு நினைக்கிறார். யார் இதற்கு சரியான ஆள்னு யோசிக்கும் பொழுது பெரிய திருமலை நம்பிகள். ஏன்னா அவருக்கு தான் கோவிந்தனை சின்ன வயசுல இருந்தே தெரியும், சொந்த மாமா தான். அதுவும் ஒரு ஆச்சாரியன் வேறு. அதனால வட்டமணி கோவிந்தனை திருப்தி பணிகொள்ளணும் அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வரணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை. உடனே அழகா ஒரு அந்தரங்கமான ஒரு வைஷ்ணவரை கூப்பிட்டு ஜோரா பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல ஆள் அனுப்பி, கோவிந்தர் காளஹஸ்திநாதன் இடத்துல இருக்கார், அவரை நம்மிடத்திலே சேர்ப்பிக்கும்படியாக செய்யவும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். பிரார்த்திச்சு விட்டார் ராமானுஜர். இப்படி ஒவ்வொருத்தர் நினைவா ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்திலே தான் பெரிய திருமலை நம்பிகள் நினைக்கிறார், நம்ம கோவிந்தரும் இந்த பக்கம் வந்துட்டா தேவலையே அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவாள்லாம் ஒரு பக்கம் நினைச்சா பரவாயில்ல, ஒரு வயசான பாட்டியும் நினைக்கிறார், அடடா நன்னா இருக்கு இந்த ராமானுஜருடைய சந்நியாசம், அவருடைய கோஷ்டி, நம்ம பிள்ளையும் இதுல வந்தா தேவலையேன்னு ஒருத்தி வயசானவள் நினைச்சா. அவன் நினைச்சுண்டே வரதனை நினைச்சுண்டே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சுண்டே அவள் வரதராஜனுடைய 24 படிகள் ஏறா. ஏறும் பொழுது நல்லது நல்லது அப்படின்னு யாரோ யார் கிட்டியோ அந்த வார்த்தைகளை சொல்லிட்டார்கள். உடனே மனசுல சமாதானம் வந்துடுத்து வரதன் உத்தரவு கொடுத்துட்டான். அதனாலதான் எப்பொழுதுமே அடியன் காஞ்சி வரதராஜன் கோவில் போறேன் அப்படின்னா அந்த 24 படி ஏறும் பொழுது ஒண்ணுமே பேச மாட்டேன், எனக்கு பேசவே தோணாது, என்ன வார்த்தைகள் வருது என்ன வார்த்தைகள் வருதுன்னு கவனிச்சுட்டே போவேன். ஒவ்வொரு தடவையும் ஏதோ விதமான ஒரு அனுகிரகத்தை வரதன் பண்ணிட்டாலும் மோஸ்ட் ஃபேவரட் படி அப்படின்னா அந்த 24 படிகள் தான். அத்தனை விசேஷமான படிகள். அழகா அந்த அம்மா நல்லது நல்லதுன்னு யாரோ சொல்ல இது வரதராஜனுடைய அசரீரி வாக்கு அப்படின்னு அவள் எடுத்துட்டாள். நேர மேல ஏறினா வரதனை நன்னா சேவிச்சா வரதா என் பிள்ளையையும் ராமானுஜன் பக்கத்தில் சேர்ப்பாய் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு வந்துட்டான். யார் அப்படின்னா யாதவ பிரகாசனுடைய அம்மா. அந்த யாதவ பிரகாசனுடைய அம்மா அழகா அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டா வந்தவள் நேர யாதவ பிரகாசன் இடத்துல போய் சொன்னா, அப்பா யாதவ பிரகாசா நீ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கா, நீ சொல்றத கேட்டா எனக்கே தலையும் புரியல காலும் புரியல, ஒரே கஷ்டமா இருக்கு, உன்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தெரியல, என்னமோ வாதம் விவாதம் சாஸ்திரம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா முகத்துல ஒரு சாந்தமோ சமாதானமோ நிம்மதியோ ஒரு பகவத் அனுபவமோ உனக்கு தெரியலையேப்பா, பேசாம நீயும் ராமானுஜர் இடத்துல போய் சேர்ந்துடேன் அப்படின்னு யாதவ பிரகாசனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அவர் மனசுலேயே நினைவு ஓட ஆரம்பிச்சுடுத்து, நம்மளும் பேசாம ராமானுஜர் இடத்துல போயிடலாமோ, ராமானுஜர் சிஷ்யனா வச்சுட்டு வேதாந்தம் சொன்னவர் இப்ப ராமானுஜருடைய சிஷ்யன ஆகணும்னு ஆசைப்பட்டார். இதுதான் காரே கருணை ராமானுசா. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாட்ட சொன்ன, அம்மா நீ சொல்ற சரி, ஆனா உனக்கு சாஸ்திரம் நிறைய இருக்குமா, இப்ப நான் வந்து பூனெல்லாம் இல்லாத குடுமிலாம் இல்லாத மாயாவாதி சன்னியாசி ஏகதண்டி சன்னியாசிமா, இப்ப நான் திரும்பியும் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சன்னியாசி திரிதண்டி சன்னியாசி ஆகணும்னா முதல்ல நான் பூனல் வச்சுக்கணும், பூனல் போட்டுக்கணும், குடுமி வச்சுக்கணும்மா, ஒரு தடவை பூனல் அறுத்தெரிஞ்சாச்சு குடுமிய வெட்டியாச்சு அப்படின்னா திரும்பியும் அதை சீகரிக்கணும்னா பூ பிரதட்சணம் தான் அதுக்கு பரிகாரம், பூலோகத்தை பிரதட்சணம் பண்ணாதான் பரிகாரம் பண்ணி இத்தனையும் பண்ண முடியும், அது ரொம்ப கஷ்டம், எனக்கும் வயசாயிடுத்துமா அதனாலே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வருத்தப்பட்டார். உடனே அம்மா சொல்றா, அதுக்கேண்டா கவலைப்படுற, வா ராமானுஜரை ஒரு தடவை சுத்தினா போதும் அப்படின்னுட்டா. ராமானுஜர் ஒரு தடவை நீ சுத்தினா நிச்சயமா பூபிரதர்ஷனம் பண்ணது சமானம்ட்டா. யாதவ பிரகாசம் தூக்கி வாரி போடு, எப்படி சொல்றா அப்படின்னா, ஏண்டா வேடுவன் வேடு வச்சியா வந்து வர்ணன் காப்பாத்திருக்கார், நிறைய பேர் அவர் ஆதிசேஷ அவதாரம்னு சொல்றா, அவரை பார்த்தாலே அப்படிதான் தோன்றது, லட்சுமணனா தான் இருக்கார், ராமானுஜன் பேர் வச்சிருக்கார், ராமா ஆதிசேஷன் தானே தலையில பூமியை தாங்கிட்டு இருக்கார். அப்ப அந்த ஆதிசேஷன் ஆகிய ராமானுஜனை ஒரு தடவை சுத்தினா போதாதோ அப்படின்னுட்டாலாம். நம்ம நினைச்சிருக்க சமயத்துல ஸ்திரீகளுக்கு சாஸ்திரம் தெரியாதுன்னு, அவ பேசக்கூடிய சாஸ்திரங்கள் நமக்கு தெரியறதில்லை. அதுதான் அத்தனை விசேஷமா சொல்லிட்டார். யாதவ பிரகாசனுக்கு தூக்கி வாரி போட்டது. சரி இருந்தாலும் பாக்குறேன், யோசனை பண்ணி சொல்றேன்னு விட்டார். அழகா ராத்திரி படுத்துண்டார், ஒரு சொப்பனம் கண்டார். என்ன சொப்பனம்? நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.